கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன்
வகுப்பு 30.
எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற பெரிய தத்துவத்தை நமக்கெல்லாம் உபகரித்து வழிகாட்டுகின்ற நம்முடைய குரு முதல்வர் மெய்கண்டதேவருடைய திருவடிகளை உச்சிமேல் சூட்டி உவக்கின்றேன். சைவ சித்தாந்த அறிவை ஆரம்பித்து வைத்து நமக்கு வழிகாட்டிய உண்மை விளக்க ஆசிரியர் மனவாச கடந்த தேவர் திருவடிகளை ஒற்றி மகிழ்கின்றேன். அந்த நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டிய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளையும் ஒற்றி மகிழ்கின்றேன். தற்போது நாம் படித்து கொண்டிருக்கின்ற திருவருட்பயன் என்கின்ற நூலினுடைய ஆசிரியர் மாவதி சிவாச்சாரியார் திருவடிகளை மனம் வந்து உச்சிமேல் சூட்டி பணிகின்றேன். அவருடைய அந்த திருவருட்பயன் என்கின்ற நூல் நம்முடைய சைவ சித்தாந்த பயணத்தை தொடரச் செய்கிறது. மாவதி சிவாச்சாரியார் அவர்கள் சைவ சித்தாந்த நூலாசிரியர்களுள் போற்றப்படுகிற ஒருவர். 14 சித்தாந்த நூல்களிலே 8 நூல்களை செய்து புகழ் பெற்றவர். அந்த 8 நூல்களும் சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகிறது. தில்லைவாழ் அந்தணர்களுள் ஒருவராய் இருந்து தனது ஞான குருவாக மறைஞான சம்பந்தரை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய திருவருளை முழுமையாக பெற்று இந்த உலகுக்கு துணை புரிந்த பெருமகான் அவர். அவருடைய அந்த நூல்களிலே ஒன்றாகத்தான் இந்த திருவருட்பயன் என்கின்ற நூல் அமைகிறது. நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற காப்புச் செயலோடு அந்த நூலை ஆரம்பிக்கிறார். குரல் வடிவிலே அந்த நூல் முழுவதையும் செய்திருக்கிறார். வள்ளுவரை போலவே அதிகாரங்கள் பிரித்து அதற்குள்ளே 10 குரல்களாக அமைத்திருக்கிறார். 10 அதிகாரங்களை கொண்டதாகவும் 100 குரல்களை கொண்டதாகவும் இந்த நூல் அமைந்திருக்கிறது என்கின்ற விவரங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்து சைவ பெரியார் நம்முடைய சிவபாத சுந்தரனர் ஐயா அவர்கள் செய்த உரையை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அவர் திருவடியையும் போற்றி மகிழ்கின்றோம். அவருடைய கருத்தின்படி இந்த நூல் திருவருள் பயன் என்று இரு கூறுகளாக பிரித்து 5 அதிகாரங்களிலே அதை சொல்லுவதாக அவர் விளக்கம் பண்ணி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது 3 அதிகாரம் படித்து கொண்டிருக்கிறோம். 1 அதிகாரத்திலே இறைவன் பற்றிய பல விவரங்களை பதி பற்றிய விவரங்களை சொன்னார். பதி முதுநிலை என்று அந்த அதிகாரத்துக்கு பெயரிட்டு பல புது செய்திகளை நமக்கு அவர் தந்திருக்கிறார். அதுபோல அதற்கு அடுத்த அதிகாரமாகிய 2 அதிகாரத்திலே ஆன்மாக்கள் பற்றிய விவரங்கள் உள்பொருளிலே பதி பசு பாசம் என்று 3 உள்பொருள் பிரிக்கப்படுகிறது. அந்த உள்பொருளிலே முதல் பொருளாக இருக்கக்கூடிய பதியை 1 அதிகாரத்திலேயும் 2 பசுவை 2 அதிகாரத்திலேயும் விளக்கம் செய்கிறார். அந்த பசு பற்றி விளக்கம் செய்கிற அதிகாரத்திற்கு உயிரவை நிலை என்று பெயரிட்டிருக்கிறார். 11 ஆன்மாக்கள் பல என்பதை அந்த தலைப்பை நமக்கு சுட்டி காட்டுவதாக உரையாசிரியர் விளக்கம் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு 3 நாம் படித்து கொண்டிருக்கிற அதிகாரம் மலம் பற்றிய செய்தியை சொல்வது. இருள் மல நிலை என்கின்றது அந்த அதிகாரத்திற்கு பெயர். இருள்மலம் என்பது ஆணவத்தை குறிக்கிற பெயர். ஆகவே இந்த அதிகாரம் ஆணவத்தை தான் விளக்கம் செய்கிறதா என்றால் இல்லை. ஆணவத்தை மூலமலம் என்றபடியால் அதன் பெயரிட்டு மாயை கண்மம் முதலியவற்றை பற்றியும் இதிலே விரிவாக சொல்லிக் கொண்டு வருவதை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் ஒன்பதாவது குரலிலே நிற்கின்றோம். சென்ற வகுப்பிலே நீங்கள் தத்துவத்தை அடிப்படையிலே விளங்க வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய பார்வையிலே அல்லது நான் விளங்கிய அளவிலே சில செய்திகளை உங்களுக்கு தொகுத்து சொன்னேன். இந்த ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மலங்கள் எப்படி நம்மோடு சம்பந்தப்படுகின்றன என்பதை அறிவதற்கு நாம் சில அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதிலே இந்த மூன்று உள்பொருள்கள் என்றால் என்ன, தோற்றம் முடிவில்லாதவை என்கின்ற விவரம் பற்றியும், அதிலே பதி என்பது முற்றறிவு பொருள் என்றும், பசு என்பது சிற்றறிவு பொருள் என்றும், மலம் என்பது அறிவில் பொருள் என்ற விவரங்களை எல்லாம் பார்த்தோம். இதிலே இந்த உலக இயக்கம் என்பது எங்கே தொடங்குகிறது என்றால், இந்த ஆன்மா தனக்கு உறவான பதிப்பொருளை சாராமல் ஏதோ ஒரு வகையில் அனாதியே பாசத்தை சார்ந்து இருளுக்குள் அகப்பட்டு நிற்கிறது. அப்படி அந்த இருளுக்குள் அகப்பட்டதாகிய அந்த ஆன்மா முற்றுமுழுதாக தன் இச்சைகிரியை ஞானாசக்திகளை இழந்து பாடானம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கல்லை போன்ற ஒரு நிலைக்கு வருகிறது. அது ஆன்மாவினுடைய கேவல நிலை என்று சொல்லப்படுகிறது என்று பார்த்தோம். பிறகு அந்த இருளுக்குள்ளே அகப்பட்டிருக்கிற ஆன்மா அந்த அகப்பட்டதன் காரணமாக அது அறிவு பொருள் என்றபடியால் அதற்குள்ளே அதனுடைய இச்சை கிரியை ஞானம் என்பவை இயங்க முடியாத நிலை ஏற்பட்ட அந்த கேவல நிலை பற்றிய ஒரு வெறுப்பும், அதிலே இருந்து விடுபடுதலாகிய ஒரு விருப்பும் தோன்ற ஆன்மாவினுடைய கண்மம் வந்து ஆன்மாவிலே பொருந்த தொடங்குகிறது. ஆகவே ஆன்மாவுக்கு கண்மம் பொருந்தினவுடனே பிறகு அது நினைப்பளவிலே செய்ததாகிய அந்த கண்மங்களை அனுபவித்த கண்மங்களை செய்த கண்மங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற வகையிலே இறைவன் அந்த ஆன்மாக்களுக்கு கண்ம அனுபவங்களை கொடுப்பதற்காக மாயையிலே இருந்து தனுகரண போன போகங்களை தயாரிக்கிறான் என்ற விவரங்களை சென்ற வகுப்பிலே நான் உங்களுக்கு சொன்னேன். மாயையிலே அப்போ மூன்றாவது மலமாகிய மாயையும் இங்கு வந்து சேருகிறது. அன்றைக்கே கண்மம் பற்றி பல விஷயங்கள் பார்த்தோம். அதாவது ஆன்மாவினுடைய முதற்பிறப்புக்கான முதற் கண்மம் என்பது அதனுடைய விருப்பு வெறுப்பு என்பது ஒரு புறமே தவிர அது முற்றான உண்மை அல்ல. கண்மம் என்கின்ற ஒரு மலமே இருக்கிறது. அது இருக்கிறபடியால் தான் அதை ஈட்ட முடிகிறது. கண்மத்தை ஈட்டுவது என்பது எங்கேயோ இருந்து வாங்குகிறது என்ற அந்த சொல்லர்த்தமே இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈட்டுதல் என்றால் பெற்றுக்கொள்ளுதல் அல்லது வாங்கி கொள்ளுதல். ஆகவே வாங்குவதற்கு ஏதோ ஒரு இடத்திலே கண்மம் என்ற ஒரு மலம் இருந்திருக்க வேண்டும். ஆகவே கண்மத்தையும் நாம் உள்பொருளாக சேர்த்ததிலே இருந்து அதுவும் கண்மம் என்ற ஒன்றும் எங்கோ ஒரு இடத்திலே அல்லது ஏதோ வகையிலே இருந்து நம்மை சாருகிறது, ஆன்மாவை சாருகிறது. அந்த கண்ம அனுபவம் சார்ந்தவுடனே ஆன்மாவை விடுவிக்க வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறான். அது துன்பப்படுகிற ஆன்மாவை விடுவித்து மீண்டும் தன் உறவான ஆன்மாவை தன்னிடம் சேர்த்து கொள்வது இறைவனுடைய விருப்பாகிறது என்று நான் உபசாரமாக சொல்லுகிறேன். அவன் விருப்பு வெறுப்பு அற்றவன். அந்த இறைவன் பிறகு சக்தியை தனக்கு துணையாக கொண்டு ஆன்மாவை சுத்தம் செய்து மீட்டெடுக்க நினைக்கிறான். சென்ற முறை அதிலே ஒரு சின்ன தடுமாற்றம் வந்து நான் நிறுத்தினேன். இந்த முதற்காரணம், துணைக்காரணம், நிமித்த காரணம் என்ற அந்த மூன்றிலே நிமித்த காரணனாக இறைவன் நிற்பான். பிறகு அன்பர் அதை சொன்னார். நிமித்த காரணனாக இறைவன் நிற்பான், துணைக்காரணமாக சக்தி நிற்கும், முதற் காரணமாக மாயை நின்று இந்த உலக இயக்கம் ஆரம்பிக்கும். அப்படி உலக இயக்கம் ஆரம்பிக்கிற பொழுது படிப்படியாக இறைவன் ஆன்மாவை கண்ம அனுபவங்களுக்கு தயார் செய்வான். அப்படி தயார் செய்ய அவன் அமைக்கிற சில இருக்கைகளைத்தான் நாங்கள் தத்துவங்கள் என்று சொல்லுகிறோம். 36 தத்துவங்கள் என்று சைவ சித்தாந்திகள் அந்த தத்துவங்களை இனம் கண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மதத்தவர் ஒவ்வொரு அளவிலே, சாங்கிய மதத்தவர்கள் 25 தத்துவத்தை இனம் கண்டு சொல்லுகிறார்கள். அதற்கு மேலே 36 தத்துவங்களை சைவ சித்தாந்திகள் இனம் காணுகிறார்கள். அந்த 36 தத்துவங்களுக்குள்ளேதான் அந்த 36 தத்துவங்களும் உருவாவதற்கு மூல காரணமாக இருப்பது மாயை என்கின்ற மலம். இன்றைக்கு நாம் அதிலே அதை பற்றித்தான் கொஞ்சம் விளங்கிவிட்டு பிறகு நூலை படிக்க முடியும். நூலிலே நான் சொல்வதற்கு மாறான விடயங்கள் பல வரலாம், அதையும் நாம் சேகரித்து கொண்டு ஆராய்ந்து கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் முறைமை. ஒரு அடிப்படை தத்துவ அறிவுக்காகத்தான் நான் இந்த செய்திகளை தொகுத்து சொல்கிறேன். இந்த மாயை என்கின்ற அந்த தத்துவத்திலே இருந்து இறைவன் சக்தியினுடைய துணையோடு உயிர்களுக்கு உபகாரம் செய்ய விரும்புகிறான். அப்படி உபகாரம் செய்ய விரும்புகிற பொழுது இந்த மாயையிலே உயிர்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட சடநிலையிலே இருந்து மயங்கி கிடக்கின்றன. அந்த உயிரை இயங்க வைக்க வேண்டும். இயங்க வைப்பதற்கு உயிருக்கு சில விஷயங்களை ஆண்டவன் கொடுக்க வேண்டும். அது இயங்க வேண்டுமானால் அதற்கான ஒரு உடம்பு தேவை. சூக்கமமான உயிர் நிலையிலே அது இயங்க முடியாது. ஆகவே அதற்கான ஒரு உடம்பு தேவை. வெறுமனே ஒரு சதைப்புண்டமான உடம்பினாலே இயங்கி அனுபவங்களை பெற முடியாது. ஆகவே அதிலே ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் என்ற கருவிகள் பூட்டப்பட வேண்டும். ஞானேந்திரியங்கள் என்பது அறிவை பெறுவதற்கான கருவிகள். இந்திரியம் என்பது கருவி, ஞானம் என்பது அறிவு. அறிவை பெறுவதற்கான கருவிகளை ஞானேந்திரியங்கள் என்று சொல்லுகிறோம். அதுபோல அறிவை மட்டும் பெற்றால் போதாது, கண்ம வினை நீங்க வேண்டுமானால் அது செயல்படவும் வேண்டும். ஆகவே செயல்படுவதற்கான கருவிகளும் அந்த உடம்பிலே பூட்டப்பட வேண்டும். அந்த செயல்படுகிற கருவியைத்தான் கண்மேந்திரியங்கள் என்கிறோம். கண்மம் என்பது கர்மம் என்ற வார்த்தையினுடைய வெளிப்பாடு. கர்மம் என்பது செயல். அங்கேயும் செயல், கர்மம் என்பது செயல், இந்திரியம் என்பது கருவி. ஆகவே செயல் கருவியாகிய பத்தை அந்த உடம்பிலே இறைவன் பூட்ட வேண்டும். அறிவு கருவி, செயல் கருவி, இவற்றை பூட்டிய பிறகுதான் அந்த உடம்பு அனுபவங்களை பெற முடியும். இவற்றையெல்லாம் இறைவன் மாயையிலே இருந்து இப்பொழுது ஆன்மாவுக்கு உபகரிக்கப் போகிறான். ஒரு உடம்பு கொடுத்து விட்டான். உடம்பு கொடுத்து விட்டு அந்த உடம்பிலே ஞான கருவி, செயல்கருவி என்கின்ற 10 கருவிகளை பூட்டுகிறான். அதை பற்றி பின்னாலே தத்துவம் சொல்லுகிற பொழுது நான் விளக்கம் விளங்க வேண்டி வரும், விளக்கம் சொல்லுகிறேன். இப்பொழுது அந்த உடம்பு இயங்க தயாராகிவிட்டது, அறிவை பெற தயாராகிவிட்டது என்ற நிலையிலே அது இயங்குவதற்கான ஒரு தளம் வேண்டும். நின்று இயங்குவதற்கான ஒரு தளம் வேண்டும். அந்த தளங்களையும் அந்தந்த ஆன்மாக்களினுடைய தகுதிக்கேற்ப பல வகையிலே அந்த தளங்களை அமைக்கிறான். அவை புவனங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த புவனங்கள் பல வகைப்படுகிறது என்று நாங்கள் உள்ளே போக போக இந்த நூலிலேயும் இன்னும் இதைவிட பெரிய நூலிலேயும் புவனங்கள் பற்றிய விவரங்கள் எல்லாம் சொல்ல போகிறார்கள். அந்த புவனங்களிலே ஆன்மாக்கள் தத்தம் தகுதிக்கேற்ப போய் சேர்ந்து இந்த தனு கர்ணங்களை கொண்டு அனுபவங்களை பெறும். அந்த அனுபவங்களுக்கு போகம் என்று பெயர். தத்தம் வினைக்கேற்ப அனுபவங்களை பெறும். அது இவ்வளவுதான் அடிப்படை செய்தி. இனி இறைவன் இந்த உயிரை அந்த அனுபவம் பெறுவதற்கான ஆயத்தங்களை செய்ய தொடங்குகிறான். நாங்கள் சொன்னோம் முதல் காரணம் மாயை. இந்த முதல் காரணம் என்பது என்னவென்றால் அந்த விடயத்தோடு எப்போதும் தொடர்பிலே இருப்பது முதல் காரணம். இப்ப பானைக்கு நான் அன்றைக்கு சொன்னேன் குயவன் திருகை என்று மூன்று, மண் என்கின்ற மூன்று காரணங்கள். குயவன் நிமித்த காரகன், திருகை துணை காரணம், மண் முதல் காரணம். இந்த குயவன் என்பவன் இந்த திருகையை வைத்து மண்ணை முதலாக கொண்டு பானையை செய்வான். அதுபோலத்தான் இறைவன் சக்தியை திருகை போல பாவித்து அதனூடாக மாயையை வைத்து இந்த உலக அனுபவங்களை உயிர்களுக்கு கொடுப்பதற்கான தயார் நிலையை உண்டாக்குகிறான். இந்த முதல் காரணம் மற்ற துணை காரணமும் நிமித்த காரணமும் அந்த முதல் காரணத்திலே எப்போதும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பானை முடிந்ததுடனே திருகை கல்லினுடைய வேலை முடிந்துவிடும். அதை செய்தவனாகிய குயவனும் நீங்கி விடுவான். ஆனால் முதல் காரணமாகிய மாயை, மண் என்பது பானையோடு எப்போதும் இருக்கும். அதுபோலத்தான் இந்த உலக அனுபவங்களை பெறுகின்ற உயிர்களுக்கு முதல் காரணமாக மாயை இருக்கிற காரணத்தினால் மாயை சம்பந்தப்பட்டுத்தான் அதனுடைய எல்லா அறிவு விழிப்புகளும் ஏற்படுகின்றன என்கிறார்கள் சித்தாந்த ஆசிரியர்கள். அந்த வகையிலே இறைவன் இந்த தனுகரண புவனபோகங்களை ஆக்குவதற்கு, உயிரை மீட்டெடுப்பதற்கு அல்லது உயிரை அனுபவங்களுக்கூடாக பக்குவப்படுத்துவதற்கு ஆயத்தம் செய்கிறான். அப்படி ஆயத்தம் செய்வதற்கு அவன் சற்று செயல்பட வேண்டி இருக்கிறது. இங்கே இருந்துதான் இன்றைய தத்துவ வகுப்பு ஆரம்பிக்கிறது. அவனுடைய துணை இல்லாமல் சடமாக கிடக்கிற ஆன்மா இயங்க முடியாது. அதை நாங்கள் முன்னமே பிடித்து விட்டோம். அது ஆணவ வயப்பட்டு சடநிலைக்கு போய் அதை போ ஆணவத்தைப் போலவே அறிவற்ற ஒரு பொருளாக பாடான நிலையிலே இருக்கிறது என்று படித்தோம். ஆகவே அது தானாக இயங்கி தத்துவத்துக்குள்ளே புகுந்து தன்னிலைக்கு தன் செயல்பாடுகளை தொடங்க முடியாது. அதற்கு இறைவனுடைய சக்தியினுடைய உபகாரம் தேவை. ஆகவே அந்த உபகாரத்தை வழங்குவதற்காக இறைவன் சக்தியினுடைய இணைப்பினாலே, அது சக்தி என்கிற பொழுது நாம் தாய் என்று சொல்லி சொல்லி பழகிவிட்டோம். அந்த தாய்மை தன்மை சக்தியிலே இருக்கிறபடியால் அது இறைவனை முதல் இந்த உயிர்களுக்கு உபகாரம் செய்யும் வகையிலே இறக்கி கொண்டு வருகிறது. அது எங்கே இறக்கி கொண்டு வரலாம் என்றால், உயிர்கள் எங்கே நிற்க போகிறதோ அங்கேயே இறைவன் நின்றால்தான் அவன் இறைவன் அந்த உயிர்களுக்கு உபகாரம் செய்ய முடியும். ஆகவே மாயைக்குள்ளே இறைவனுடைய ஆற்றல்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறாள் சக்தி. சக்தி கலப்பாலே அந்த நிலைமை நடக்கிறது. ஆன்மாக்களாகிய மலம் சம்பந்தப்பட்ட ஆன்மாக்களும் மாயைக்குள்ளே இருக்கின்றன. இந்த சம்பந்தமே இல்லாத இறைவனுடைய சக்திகளும் மாயைக்குள்ளே இருக்கிறது என்றால் அது பொருத்தப்பாடு இருக்காதே, அது நேர்மையாகவும் இருக்காதே என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பதில் சொல்லுகிறார்கள், நாம் நம்முடைய செயல்பாடு தொடங்குகிற மாயைக்குள்ளே இறைவனுடைய சக்தி ஆற்றல்கள் புகுவதில்லை, அதற்கென்று தனி மாயை இருக்கிறது என்கிறார்கள். அப்படியானால் மாயை பல வகைப்பட்டதா என்ற கேள்வி எழும். மாயை என்பது பல வகைப்பட்டு நிற்குமா என்ற கேள்வி எழும். இல்லை, மாயை ஒன்றுதான். ஆனால் அதற்குள்ளே தூய பகுதி மாசுண்ட பகுதி என்று பகுதிகள் பிரிக்கப்படுகின்றன மாயைக்குள்ளே. அந்த தூய பகுதியை சுத்தமாயை என்று சொல்கிறார்கள். மாசுண்ட பகுதிகளை அசுத்தமாயை என்று இரு கூறுகளாக பிரிக்கிறார்கள். பிறகு அது இன்னும் தாழ்ச்சி உருகிற பொழுது பிரகிருதி மாயை என்று இன்னும் கீழ்மைக்கு இறங்குகிறது இந்த மாயை. அப்படியானால் மூன்று பெயர் சொல்லுகிற பொழுது மூன்றாகாதா என்றால், இல்லை என்பதற்கு அவர்கள் சொல்லுகிற உதாரணம் முன்பும் சொல்லியிருக்கிறேன். தங்கத்தை நிற்பதாகிய குண்டுமணியை அதற்கு எடுத்து காட்டுவார்கள். குண்டுமணியிலே ஒரு பகுதி கருப்பாகவும் மறுபகுதி சிவப்பாகவும் இருக்க காணுகிறோம். கருப்பாகவும் சிவப்பாகவும் ரெண்டு பகுதி இருக்கிறபடியால் அது ரெண்டு பொருள் அல்ல, ஒரு பொருளிலேயே அந்த தன்மை இருப்பது போல மாயையிலேயே உயர்ந்ததாகிய சுத்த பகுதி என்று ஒன்றும் தாழ்ந்ததாகிய அசுத்த பகுதி என்றும் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி, அந்த சுத்த பகுதிக்குள்ளே சக்தி தன் கலப்பினால் இறையாற்றலை பதியச் செய்கிறது. அப்படி பதியச் செய்கிற பொழுது அது ஐந்து நிலைகளிலே படியிறங்கி இறைவனை கொண்டு வருகிறது. நான் சொல்லுகிற வார்த்தைகளை இப்போது ஒரு தத்துவ விளக்கத்துக்காக எடுக்க வேண்டுமே தவிர, இந்த வார்த்தைகளுக்கான விளக்கங்கள் எல்லாம் பின்னாலே மாறுபடும். அதை முதல்லே புரிந்து கொள்ளுங்கள், பிற ஒரு நாளிலே நீங்கள் அப்படி சொன்னீர்களே என்று கேட்கக்கூடாது. விளக்கத்துக்காகத்தான் நாம் இறை சக்தி கீழே இறங்குகிறது. அப்படி இறங்குகிற பொழுது இறைவனும் அறிவு பொருள் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அது முற்றறிவு பொருள். அறிவு பொருளுக்கான லட்சணம் இச்சை கிரியை ஞானம் மூன்றும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே இறைவனுக்கும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று அவனுடைய ஆற்றலும் மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. ஞானாசக்தி என்பது அறிவு சக்தி, இச்சாசக்தி என்பது விருப்பு சக்தி, கிரியாசக்தி என்பது செயல் சக்தி. இந்த மூன்று சக்தியும் இறைவனுடைய சக்திகளாக இருக்கின்றன. இந்த மூன்று சக்தியும் மாறி மாறி கலந்து இறையாற்றலை மாயைக்குள்ளே பதிய செய்கிறது. அது ஏனென்றால் உயிரை இயக்குவதற்கு அவனுடைய ஆற்றல் தேவை என்றபடியால் இறைவனை நாம் கீழிறக்குகிறோம். நாம் அல்ல, சக்தி கீழிறக்கி கொண்டு வருகிறது. அது ஐந்து படியிலே கீழே இறக்குகிறது. அது விவரம் நாங்கள் இப்போ இந்த பந்தி படிக்கிற பொழுது சொல்வோம். முதலிலே ஞான சக்தி கலப்பினாலே இறங்கும், பிறகு கிரியா சக்தி, பிறகு இச்சா சக்தி, இவற்றினுடைய இரண்டு கலப்பு என்ற விவரங்களை எல்லாம் நாம் பிறகு நூலிலே படிப்போம். அப்படி கலந்து கலந்து இறக்குகிற பொழுது முதலிலே வருகிற தத்துவமாக இறைவன் வந்து நின்று இயங்கக்கூடிய முதல் தத்துவமாக சிவ தத்துவம் என்று ஒரு தத்துவத்தை நியமிக்கிறார்கள். இந்த ஐந்து தத்துவ ஐந்து படியாக இறங்குகிறதற்கு இடம் அமைக்கிறதற்காக முதலிலே சிவ தத்துவம் என்று ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தையும் நாங்கள் படிக்கிற தத்துவத்தையும் குழம்பிக்கொள்ளார்கள். இங்கே தத்துவம் என்பது ஒரு தளம், அது இயங்குவதற்கான தளம், அப்படித்தான் அதை பொருள் கொள்ள வேண்டும். அப்போ முதலிலே இறைவனுடைய இறக்கம் மாயைக்குள்ளே சிவ தத்துவமாக இறங்குகிறது. அதற்கு நாத தத்துவம் என்றும் பெயர் இருக்கிறது. அதற்கான காரணங்களை எல்லாம் நூலிலே சொல்வார்கள். அதற்கு பிறகு இரண்டாம் நிலையிலே அது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குகிற பொழுது சக்தி தத்துவம் அல்லது விந்து தத்துவம் என்று அந்த தத்துவம் அழைக்கப்படுகிறது. சக்தி தத்துவம் அல்லது விந்து தத்துவம். இந்த ரெண்டு தத்துவங்களும் தான் இந்த உலக தோற்றம் எல்லாவற்றுக்கும் மூலமானது. நாதம் விந்து அல்லது சிவம் சக்தி. இந்த நாத தத்துவத்தை கீறு என்றும் விந்து தத்துவத்தை சுழியன் என்றும் குறியீடு பண்ணி அது ரெண்டினுடைய சேர்க்கையாக இருக்கிற பொழுதுதான் உகரத்தை நாம் பிள்ளையார் சுழி என்று போடுகிறோம். நாத தத்துவ கலப்பாக இருக்கிறபடியால் தான் விநாயக பெருமானை தத்துவ மூலர் என்று அவரை நாங்கள் அழைக்கிறோம். இது ஒரு ஒரு பக்க செய்தி. ஆகவே இந்த முதல் ரெண்டு தத்துவமாக நாத தத்துவம் விந்து தத்துவம் தோன்றுகிறது. அதற்கு அடுத்ததாக சதாசிவ தத்துவம் என்கின்ற தத்துவம் தோன்றுகிறது. சதாசிவம் என்பது ரெண்டினுடைய கலப்பு. அந்த சதாசிவ தத்துவத்தை தான் நாங்கள் லிங்கம் என்று வழிபடுகிறோம். அந்த தத்துவத்தை சாதாக்கியம் என்றும் சொல்வார்கள். சதாசிவம் என்று சொல்வதும் சாதாக்கியம் என்றும் சொல்கிற வழக்கம். சாதாக்கிய தத்துவம் என்று அந்த தத்துவத்தை சொல்வார்கள். அந்த அந்த சிவமும் சக்தியும் சூக்கும வடிவம். சாதாக்கியம் என்பது அது அருவுருவமாக நிற்கும். முன்னாடியே சொன்னவை அருவ வடிவங்கள், சதாக்கியம் அருவுருவமான வடிவம், பின்னாடி வரப்போகிறவை உருவ வடிவம் என்று மூன்று நிலை கொள்ளும் என்பதையும் அறிவினுடைய ஒரு மூலையிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ முதலிலே சக்தி சிவதத்துவம் தோன்றி சக்தி தத்துவம் தோன்றி பிறகு சதாக்கியம் தோன்றுகிறது. அதற்கு பிறகு ஈஸ்வர தத்துவம் தோன்றுகிறது. எனக்கு எனக்கு இருக்கிற ஒரு பெரிய இடைஞ்சல் புத்தியிலே இடையிடையே சில செய்திகள் விடுபட்டு போகும். அது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இடையிலே நான் ஏதாவது விட்டு போனால் ஞாபகம் இருக்கிறவர்கள் தெரிந்தவர்கள் நினைப்பூட்டினால் ஒன்றும் தப்பில்லை. நான் தத்துவ ஒழுங்கின்படி சொல்லிக் கொண்டு வருகிறேன். முதல் சிவம் சக்தி, அடுத்தது சதாசிவம், மூன்றாவதாக ஈஸ்வரம். இங்கேதான் உருவ வழிபாடுகள் தொடங்குகின்றன. அடுத்ததாக சுத்தவித்தை என்று ஒரு தத்துவம். அங்கேதான் நாங்கள் சொல்லுகிறது என்று கூட சொல்வது கூட தவறு. அதிலே நாங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சிவன் என்று சொல்லி அளவுக்கு அதிகமாக நாங்கள் பெற்று வைக்கிற சிவன் பல வகைப்படுகிறார். அந்த தத்துவங்களுக்குள்ளே நாங்கள் கும்பிடுகிற சிவன் இன்னும் பெறவில்லை. சுத்தவித்தையிலே திருமால், பிரம்மன், விஷ்ணு, சிவன், ருத்ரன் என்று மூன்று பேர் வருகிறார்கள். அந்த நிலையை வணங்குவதற்கே ஆன்மா மிக உயர வேண்டும். அதற்கு பின்னாலே அனந்த தேவர், ஸ்ரீகண்ட ருத்ரர் என்றெல்லாம் வருகிறார்கள். அங்கேதான் நாங்கள் இன்னும் சிவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். மூல சிவன் என்பது 36 தத்துவத்தையும் கடந்து நிற்கிற பொருள் என்பதையும் நாம் மனதினுடைய ஒரு பகுதியிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஐந்து நிலையிலே இறைவனுடைய ஆற்றல் இறங்குகிறது. சிவ தத்துவம், சக்தி தத்துவம், சாதாக்கிய தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சுத்தவித்தை என்கின்ற ஐந்து தத்துவங்கள். இந்த ஐந்தையும் சிவ தத்துவங்கள் என்று சொல்லுகிறார்கள். சுத்தமாயிலே இந்த ஐந்து தத்துவம் தோன்றும். நாங்கள் ஓரளவு படித்து விட்டோம். எட்டாங்குரல் படிக்கிற பொழுது அதை விட சுத்தமாயிலே சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம் என்றவை தோன்றும். அந்த அடிப்படையும் நாம் படித்திருக்கிறோம். சொற்பிரபஞ்சம் என்பது மந்திரம் பதம் வண்ணம் என்று மூன்றாக பிரியும். பொறுப்பிரபஞ்சம் என்பது கலை தத்துவம் புவனம் என்று பிரியும். இந்த ஆறுக்கும் அத்துவாக்கள் என்று பெயர். இதையெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், இது கொஞ்ச நாள் செல்லும் புத்தியிலே பதிய பதிந்த பிறகுதான், பிறகு நூல்களை படிக்கிற பொழுது அந்தந்த இடத்திலே அவையவை வந்து நமக்கு விளக்கம் தரும். அதுக்காகத்தான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த சொற்பிரபஞ்சம் பொறுப்பிரபஞ்சம் என்பவையும் இந்த ஐந்து தத்துவங்களும் சுத்தமாயிலே தோன்றுகின்றன. இப்போதைக்கு இதை வைத்துக்கொள்ள, இதுக்குள்ளே இன்னும் ஆயிரம் விஷயம் இருக்கிறது. இது மேலே மேலே போகத்தான் படிப்போம், படிப்படியாகத்தான் படிக்க வேண்டும். ஒரே தரத்திலே படித்தால் உள்ளதும் மறந்து போய்விடும் என்றபடியால் இவ்வளவுத்தையும் விளங்குங்கள். இறைவன் உயிருக்கு உபகாரம் செய்ய இரக்கமுள்ளவன் இறங்கி தத் மாயைக்குள்ளே தானும் செயல்படுவதற்கு ஓரளவு இறங்கி வருகிறான். அவன் ஓரளவு இறங்க முடியுமே தவிர அதுக்காக ஒரு எல்லைக்கு கீழே அவனும் மாயையோடு கலக்க முடியாது. ஒரு ஆசிரியன் மாணவர்கள் இருக்கிற வகுப்பறையிலே இருந்தால்தான் மாணவர்களை நெரு செய்ய முடியும், அது உங்களுக்கு தெரியும். அதற்காக மாணவர்களோடு போய் அவர்களுடைய பெஞ்சிலே உட்கார முடியாது. அவருக்கென்று ஒரு தனியிடம் இருக்கும், அதிலே இருந்தபடிதான் அவர் மாணவர்களை நெரு செய்வார். அது நமக்கு சாதாரணமான நடைமுறையிலே தெரிந்தது. அதுபோலத்தான் சுத்த தத்துவத்தை ஆசிரியன் இருக்கிற பெஞ்சாக அமைக்கிறார்கள். அமைக்கிறார்கள் என்றால் இவர்கள் நினைச்சு அமைத்ததில்லை, இருந்ததை சொல்லுகிறார்கள். நான் வார்த்தை பிரயோகத்துக்காக அப்படி சொல்கிறேன். இந்த ஐந்து தத்துவத்துக்குள்ளே இறைவன் இறங்குகிறான். அதுக்கு கீழே இறங்கினால் அவன் வகுப்பறையிலே மாணவர்களோடு போய் உட்கார்ந்தவனாக ஆகிவிடுவான். அப்படி அவனை உட்கார பண்ணவும் முடியாது, அவன் உட்காரவும் கூடாது என்றபடியால் இந்த அளவிலே சுத்த மாயைக்குள்ளே இறைவனுடைய ஐந்து தத்துவத்தை இறக்குகிறார். இனி கலைகள் என்கின்ற அந்த வடிவங்களுக்கு கூடாக இவனுடைய சக்தி உயிருக்கு உபகாரம் செய்ய அசுத்த மாயையை பயன்படுத்த தொடங்க போகிறது. நீங்கள் மனதிலே ஒரு வரைபடம் போல மனதிலே முதல் போட வேண்டும், பிறகு நூலிலே அந்த படம் இருக்கிறது. மனதிலே போடுகிற பொழுது எப்படி போடுகிறீர்கள் என்றால் மாயை, அது சுத்த மாயை அசுத்த மாயை என்று ரெண்டு கூறாக பிரிகிறது. சுத்த மாயையிலே ஐந்து படிகள். திரும்பவும் சொல்லுகிறேன், சிவம் சக்தி சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்கின்ற ஐந்து படிகள். எனக்கு இதை சொல்லுகிற பொழுது மனதுக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது, இப்படி இதை சொல்ல முடிகிறதே என்று. நான் இதோட படாத பாடுபட்டிருக்கிறேன், இதை மனதிலே நிறுத்துவதற்கே படாத பாடுபட்டிருக்கிறேன். உங்களுடைய அந்த கேட்கும் ஆர்வமும் பல நாளாக சொன்னதாலேயும் அதை சொல்ல முடிகிறது, இறைவனுடைய திருவருளும் கூடி சொல்ல முடிகிறது. அப்போ இந்த ஐந்து தத்துவம் இங்கே இருக்கிறது. இனி உயிரை தயார் பண்ண வேண்டும். உயிரை தயார் பண்ணுவதற்கு அசுத்த மாயையை சொல்லுகிற பொழுது சுத்த மாயை அசுத்த மாயை சுத்தாசுத்த மாயை என்று மூன்று கூறுகளாக பிறகு பிரிப்பார்கள். அதாவது முற்றுமுழுதான அசுத்தம் முற்றுமுழுதான சுத்தம் இவை ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாயை என்று பிரிப்பார்கள். இந்த மாயை தத்துவத்துக்குள்ளே இனி உயிரை தயார் செய்ய வேண்டும். அது பாவம் ஒரு அறிவும் இல்லாமல் கல்லு போல கிடக்கிறது. அது வினையை அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கு செயல் அறிவு இச்சை என்பவை தோன்றினால்தான் அது இயங்க முடியும். அப்போ இப்போ இறைவனுடைய சக்தி என்ன செய்ய போகிறது? இந்த ஆன்மாவை இயங்கத்தக்கதாக ஆக்கப் போகிறது, இயங்கத்தக்கதாக ஆக்கப் போகிறது. ஆகவே அது இயங்க வேண்டுமானால் அந்த இயக்கத்துக்கான சில ஆயத்தங்களை இறைவன் செய்ய வேண்டும். அதாவது ஒரு வகுப்பறையிலே மாணவர்கள் படித்து உய்ய வேண்டுமானால் முதலிலே வகுப்பறைக்கு மாணவர்களை கூப்பிடுவதற்கு முன்பாக இந்த உவமைகள் தான் இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தும் என்றபடியால் சொல்லுகிறேன். மாணவர்கள் படித்து உய்வடைய வேண்டுமானால் வகுப்பறைக்கு அவர்கள் வர வேண்டும். வகுப்பறைக்கு வருவதற்கு முன்பாக அவர்களுக்கான ஒரு டைம் டேபிள் போடப்பட வேண்டும்.